சட்டவிரோதமாக தஞ்சம் கோரி ஆஸ்திரேலியாவிற்கு வந்தவர்களின் பாதுகாப்பு கோரிக்கைகளை பரிசீலிக்க கோலிஷன் அரசு ஃபாஸ்ட்ராக் நடைமுறையினை அறிமுகம் செய்திருந்தது. இந்த நடைமுறையில் புகலிட கோரிக்கையாளர்களின் பாதுகாப்பு விண்ணப்பங்கள் மிக விரைவில் பரிசீலிக்கப்படும் என்று அரசு கூறியிருந்தது. அதனாலேயே இந்த நடைமுறைக்கு ஃபாஸ்ட்ராக் என்று பெயரிடப்பட்டது. புகலிட கோரிக்கையாளர்கள் 3 வருட தற்காலிக பாதுகாப்பு விசாவிற்கோ அல்லது 5 வருட சேஃப் ஹெவன் என்டர்பிரைஸ் விசாவிற்கோ விண்ணப்பிக்கலாம். ஃபாஸ்ட்ராக் நடைமுறையில் இவர்களின் கோரிக்கைகளை திணைக்களம் முதலில் பரிசீலித்து அவர்களை நேர்காணலுக்கு அழைக்கும். பின்னர் அவர்களின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதனையும் அதற்கான காரணங்களையும் எழுத்தில் திணைக்களம் அறிவிக்கும். ஃபாஸ்ட்ராக் நடைமுறை பற்றி இவ்வாறு விளக்குகிறார் ரெஃப்யூஜி ஆக்ஷன் கோயிலிஷனை சேர்ந்த இயன் ரின்டோல் அவர்கள்.
The fast track procedure is a very streamlined procedure. So first of all, people will have usually have an interview with an immigration officer. Be allowed to make submissions with that. So there'll be other paper documents that they can supply at the time of that interview, and that is a particularly important interview.
இயன் ரின்டோல் அவர்கள் கூறுவது போல திணைக்களத்தின் அந்த நேர்காணல் மிகவும் முக்கியமான நேர்காணலாகும். புகலிட கோரிக்கையாளர்கள் அந்த நேர்காணலில் தங்களின் கோரிக்கைகளை மிகவும் தெளிவாகவும் அதற்கான சாட்சியங்களையும் வாக்குமூலங்களையும் அவர்கள் துல்லியமாகவும் தெரிவிக்க வேண்டும். திணைக்களத்தின் அந்த நேர்காணல் மிகவும் முக்கியமான ஒரு சாட்சியமாக இந்த பரிசீலனை நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகவே புகலிட கோரிக்கையாளர்கள் தங்களின் விண்ணப்பம் சம்பந்தமான தகவல்கள், சாட்சியங்கள், நாடு பற்றின தகவல்கள், சமர்ப்பிப்புகள் அனைத்தையுமே அந்த நேர்காணலில் சமர்ப்பித்திருக்க வேண்டும் என்கிறார் இயன் ரின்டோல் அவர்கள்.
Generally, people are required to have all that information at that interview because it is only with the permission of the assessor that any other information can be accepted, and generally what's been happening is that no other information is able to be submitted. So it's very important at that first interview that people have their statement, that they have any supporting documents, any further submissions, country information, backing up, other evidence of their own situation, or evidence of their own case, other statements, other supporting documents.
தற்காலிக விசா விண்ணப்பத்தை திணைக்களம் நிராகரிக்கும் பொழுது திணைக்களமே அந்த விண்ணப்பத்தை மீளாய்வு செய்யும்படி இமிகிரேஷன் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி IAAக்கு பரிந்துரைக்கும். திணைக்களத்தால் பரிந்துரைக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தை 6 வாரங்களில் பரிசீலித்து IAA தனது முடிவை அறிவிக்கும். மேலதிகமான தகவல்கள் எதுவும் இருப்பின் தங்களின் வாதங்களை சமர்ப்பிக்க IAA 3 வாரங்கள் அவகாசம் வழங்கும். ஆனால் மட்டுப்படுத்தப்பட்ட தகவல்களையே IAAக்கு வழங்க முடியும். அதாவது புதிய கோரிக்கைகளை IAAக்கு சமர்ப்பிக்க இயலாது. ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகள் மட்டுமே மீளாய்வு செய்யப்படும். திணைக்களம் புகலிட கோரிக்கையாளரை விசாரணை செய்ததற்கு பிறகு ஏதாவது புதிய விடயங்கள் நடந்திருந்தால் அந்த புதிய தகவல்களை IAAக்கு புகலிட கோரிக்கையாளர்கள் தரலாம். அதோடு நாடு பற்றின தகவல்களையும் IAAக்கு சமர்ப்பிக்கலாம். குறிப்பாக திணைக்களத்தின் முடிவறிக்கையில் இருக்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக விண்ணப்பதாரர்கள் தங்களின் கருத்துக்களையும் IAAக்கு அறிவிக்கலாம்.
Well, in that 21 days, the only information is generally related to that first, to that first interview. So it could be, in particular, to be things that, to fill out or to substantiate points that were already made. Generally, the IAA will not accept, new information, new issues being raised. The only issues that can be raised are those that are considered at that first interview. So if they will accept further submissions, it's evidence of the applicant's first statement and the information they put forward in that first interview.
IAA 2 வகையான முடிவை எடுக்கலாம். திணைக்களம் எடுத்த முடிவை தாங்களும் ஆமோதிப்பதாக முடிவெடுக்கலாம், அல்லது திணைக்களம் எடுத்த முடிவை நிராகரித்து விண்ணப்பதாரரை அகதியாக ஏற்றுக்கொள்ளுமாறு திணைக்களத்திற்கு IAA அறிவுறுத்தும். திணைக்களம் எடுத்த முடிவை தாங்களும் ஆமோதிப்பதாக IAA முடிவெடுத்தால் விண்ணப்பதாரர் அடுத்த கட்டமாக ஃபெடரல் சர்க்கியூட் நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும்.
Will only look at the information that's been given and the submissions that's been supplied at that first interview. Subsequently, if someone can be accepted at the IAA, assessment, or if they're rejected, then the only avenue they have is to go to the Federal Circuit Court and to seek judicial review.
ஃபாஸ்ட் ட்ராக் நடைமுறையில் விண்ணப்பதாரரின் விண்ணப்பம் பரிசீலனையில் இருக்கும் பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் உடல் பரிசோதனை செய்யும்படி திணைக்களத்திடமிருந்து விண்ணப்பதாரருக்கு கடிதம் வரலாம். உதாரணத்திற்கு திணைக்களம் விண்ணப்பதாரரின் கோரிக்கையை நிராகரித்த பிறகு IAAக்கு அவருடைய விண்ணப்பம் பரிந்துரைக்கப்பட்ட பிறகும் அவருக்கு உடல் பரிசோதனை செய்வதற்கான கடிதம் வந்து சேரலாம். அல்லது IAA விண்ணப்பதாரரின் விண்ணப்பத்தை மீளாய்வு செய்து நிராகரித்த பிறகும் உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான கடிதத்தினை விண்ணப்பதாரருக்கு திணைக்களம் அனுப்பி வைக்கலாம்.
In the current system, there's not such a straightforward arrangement, so that even while someone's claims are being processed, people still may be are required to come to provide a medical, to have the medical and to provide the, the police clearance. So it's quite different to the way that it used to operate. So people that they, previously people only had that that medical or asked to come to the medical when they had a positive decision. But because the way the fast track is operating, that people are often being asked to do the medical before that they've got any decision actually being made.
முன்னரிருந்த நிரந்தர பாதுகாப்பு விசா நடைமுறையில் அகதியாக ஒருவரின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகே உடல் பரிசோதனை மற்றும் போலீஸ் கிளியரன்ஸ் செய்வதற்கான கடிதங்களை திணைக்களம் அனுப்பி வைக்கும். ஆனால் தற்பொழுது உள்ள ஃபாஸ்ட் ட்ராக் நடைமுறையில் அவ்வாறு இல்லை. உங்களின் விசா பரிசீலனை முடிவிற்கும் ஹெல்த் செக் உடல் பரிசோதனைக்கும் சம்பந்தம் இல்லை. இவ்வாறு தன்னுடைய விண்ணப்பம் IAA-ஆல் நிராகரிக்கப்பட்ட பிறகு தனக்கு உடல் பரிசோதனைக்கான கடிதம் வந்ததாக சொல்லுகிறார் இந்த புகலிட கோரிக்கையாளர்.
நான் 3 வருட விசாவுக்காக விண்ணப்பித்திருந்தேன். விண்ணப்பித்திருந்த போது என்னுடைய விசாவை நிராகரித்து IAA-க்காக அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார்கள். அப்போ நான் IAA-யும் வந்து என்னுடைய விசாவை வந்து நிராகரிச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து கோர்ட்ஸுக்கு போட சொல்லி 28 நாளைக்குள்ள அனுப்ப சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நானும் கோர்ட்ஸுக்கு போட்டிருந்தேன். அப்போ போட்டிருந்த சமயத்தில் எனக்கு வந்து இமிக்ரேஷன்ல இருந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்காக லெட்டர் வந்திருந்தது மெடிக்கல் எடுக்க சொல்லி. அப்போ எனக்கு அதை வந்த உடனே எனக்கு நிறைய குழப்பமாக இருந்தது. அப்போ இருந்தும் இமிக்ரேஷன்ட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இதுக்கும் விசாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்கள் வளமையாக செய்கிற மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி இதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டுகளுக்கும் வந்திருந்தது. சில ஆக்களுக்கு ரிஜெக்ட் அடித்தாங்களுக்கு வந்துருது, விசாவுக்கு அப்ளை பண்ணினவங்களுக்கும் வந்திருந்தது. அவங்களும் வந்து இதே மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து அனுப்பிட்டாங்க.
விசா பரிசீலனை திணைக்களத்தால் ஒரு பக்கம் நடக்கும், மற்றொரு பக்கம் திணைக்களம் உடல் பரிசோதனை மற்றும் போலீஸ் கிளியரன்ஸ் செய்வதற்கான கடிதங்களை அனுப்பி வைக்கலாம். ஆகவே உடல் பரிசோதனை செய்வதற்கான கடிதம் வந்தால் உங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் தான் இக்கடிதம் வந்துள்ளது என்று யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்கிறார் இயன் ரின்டோல் அவர்கள்.
The health examination request has got nothing to do with his protection application. So it's very important that if he has been rejected by IAA, then he has to look at making the next step, which is to go to the Federal Circuit Court to seek judicial review. The fact that someone has been invited, required to come to have a medical examination is no indication whatsoever of what has happened with the decision for the protection visa. So it is very, very important that people follow all the steps, and if they are have been rejected at the IAA, that the next step has to be the Federal Circuit Court. So they need to get advice and to make application if they've got grounds to go to the Federal Circuit Court. The medical, the requirement or the invitation to come to a medical examination has got nothing to do with the protection visa application.